ஆத்மார்த்தி எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் சித்திரக்காரன் கதை. சற்றேறக்குறைய அந்த ஊரில் வசிக்கும் அனைவரையும் நினைத்துவிட்டு அப்போது தான் அடங்கியிருந்தது மழை. அந்த மழைக்கு அது வரைக்கும் ஒதுங்கியிருந்த நகரவாசிகள் மீண்டும் நடை போட துவங்கியிருந்தனர். எனக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்த ஒரு முதியவர் பின்னால் பார்க்காமலேயே தனது குடையை மடக்க முற்பட, "பார்த்து, பின்னால் ஆள் வருது, கவனம்" என்றேன். அவர் திரும்பி என்னை பார்த்து, "வயசாயிடுச்சு தம்பி, கவனம் சிதறுதுப்பா, மன்னிச்சுக்கோ" என்றார். அந்த நேரத்தில் என் காலடி தடங்களை அவரை முன்னே போக செய்யும் நோக்கில் மெதுவாக்கினேன். அப்பொழுது மீண்டும் மழை பொழியலாயிற்று. இதை எதிர்பார்க்காத நடக்கும் கூட்டம் சிதறியது எல்லா புறங்களிலும். அந்த தெருவின் நேர் நோக்கத்தில் பக்கவாட்டு சிறு சந்து ஒன்று வந்து கலப்பதாயிருந்தது. அந்த சந்திலிருந்து வெளிப்பட்ட ஒருத்தி என் நடையை உரசுவதைப் போல என்னை கிழித்து முன்னேறினாள். அவளை நான் அதுவரைக்கும் அந்த நகரத்தில் பார்த்தவனில்லை. சற்றேறக்குறைய அந்த நகரத்தில் வசிக்கும் எல்லோரையும் நான் அறிந்தவனில்லை. என்றாலும் அவள் அந்த நகரத்தின் அந்நிய முகத்துடன் வந்தவளாய் எனக்கு தெரிந்தாள். மழை சற்று வலுத்தது. கிட்டத்தட்ட என்னையும் அவளையும் தவிர மற்ற எல்லோருமே விடுபட்டு போயிருந்த நேரத்தில் அவள் மழை குறித்த எந்த ஆட்சேபமும் இல்லாது எனக்கு சமமான நேர்கோட்டில் நடந்தாள். என்னால் அவளது முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. ஒரு விதத்தில் எனக்கு இது வசதியாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். என்னால் அவளது முகம் தவிர்த்து அவளது உடலை அளவெடுத்து என் ஞாபகங்களில் அவளது உடல் தகவல்களை சேமித்து கொண்ட பிறகு வெளிச்ச நொடியொன்றில் தெரிய போகும் அவளது முகத்தின் பிம்பத்தை தனியாக பார்த்து அது எனக்கு தேவைப்படும் எனில் அதையும் சேமிக்கலாம், தேவையற்றது எனில் அதை மட்டும் நீக்கியும் விடலாம். இன்னமும் ஏற்படாமல் இருந்த வெளிச்சத்தின் வரவுக்குள் அவளது மழை உடல் எனக்கு இப்பொழுது நன்றாக பரிச்சயமாகிவிட்டிருந்தது. அவள் எனக்கு வெகு அருகாமையில் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரிந்து இருந்தது. குறைந்தபட்சம் அவளுடன் அப்பொழுதைக்கு நடந்து கொண்டும் தொடர்ந்து கொண்டும் இருந்தது ஒரு ஆடவன் என்ற முறையில் என்னை. அதிக மழையில் நடப்பது கடினம் என இதுவரைக்கும் நம்பியிருந்தவன் நான் என்றபடியால் எனக்கு சமமான புள்ளிகளின் நீர்கோடு ஒன்றில் அனாயசமாக மழையை அதிகாரமாய் நுகர்ந்தபடி நடைபோடும் அவளை, அவளது முகத்தை பார்ப்பதன் மூலம் அவளது பிம்பம் குறித்த முழு தீர்மானத்துக்கு வர முடியும் என்ற காரணத்தினாலும், அது தவிர்த்து அவளை அறியும் வாய்ப்பு எனக்கு இல்லை என்கிறபடியினாலும் நான் அவள் முகத்தை இப்பொழுது பார்க்க விரும்பினேன். அதுவரைக்கும் எனக்கு அறிமுகமில்லாத ஒருத்தியாய் ஒரு பேரழகி அங்கே திரும்பினாள். அவள் முகத்தை பார்த்ததும் எனக்கு அதுவரைக்கும் அழகியர் குறித்து இருந்த அனுமானங்களை எல்லாம் அவள் மீட்டுக்கொண்டு தன் பற்றிய ஒற்றை அனுமானத்தை விட்டு செல்பவளாய் சிரித்தாள். பிரேதங்களையும் எழ செய்யும் மாய சிரிப்பு அவளது. அவளது பேச்சு தொடங்கும் முன் என்னிடம் சொன்னாள், "என் மொழி உனக்கு புரியாது." நான் கேட்டேன், "நாம் எப்படி சம்பாஷிப்பது?" அவள் சிரித்தாள், "என்னுடன் நடப்பதை நீ நிறுத்தினால்தான் நான் கிளம்ப முடியும்." நான் கேட்டேன், "அப்படியானால் நீதான் மழையா?" அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை. கண்களில் மழை துளிகள் வழிந்த ஒற்றை கணத்தில் அவள் மழையாகியிருந்தாள். நான் நின்று கொண்டு இருந்தேன். அதற்கு பின்னர் நான் மெல்ல சித்திரங்கள் எழுத பழகினேன். எனக்கு அந்த நகரத்தின் அமானுஷ்யம் பிடிக்கவில்லை. என்னால் அந்த நகரத் தெருக்களில் மழை பற்றிய ஞாபகத்தில் மழையின் தேக குறிப்புகளை மனனம் செய்து கொண்டு மழையற்ற பொழுதுகளில் அலைய முடியாதவனாய் நான் அங்கிருந்து வெளியேறினேன். இப்போது நான் வந்து சேர்ந்து இருந்த ஊர் மிகவும் குறுகலான சிறு தெருக்களை உடையது. இங்கே வசிப்பவர் யாரையும் நான் அறிந்தவனில்லை. இவை தவிரவும் அப்போது தான் மழைக்காலம் அந்த ஊரில் முடிவடைந்து இருந்த தகவலும் எனக்கு பெரும் ஆறுதலாயிருந்தது. எனது வசிப்பிடம் காகிதங்களால் சூழப்பட்டு இருந்தது. என் சித்திர முயற்சிகளை பெரும் விலை கொடுத்து அந்த ஊரின் செல்வந்தர்கள் வாங்கி கொண்டனர். எனக்கு வர்ணங்களும் சித்திரம் தீட்டுவதற்கான உபப்பொருட்களும் தடையின்றி கிடைத்திடவும் வழி செய்தனர். என் சித்திர முயற்சிகளுக்கு கிடைத்த பொருளும் எனக்கு அந்த ஊர் தனவான்கள் அளித்த புகழும் எப்பொழுது நான் என் சித்திர முயற்சிகளை காகிதங்களாய் காற்றில் எறிவேன் என ஒரு கூட்டம் என் வசிப்பிடத்துக்கு அருகிலேயே காத்திருந்தது. என் சித்திர முயற்சிகளில் எந்த ஒன்றையும் நான் எனக்கென வைத்து கொள்ளவே இல்லை. என்னால் ஒரு சித்திரத்தை தீட்டிவிட முடியாதெனினும் எண்ணத்தின் ஆழத்தில் கலைந்து பறந்தன காகித பிரதிகள். அப்புறமாக அந்த ஊரில் துவங்கியது மழைக்காலம். அந்த வருடம் மழை பொய்க்கும் என எனக்கு ஆருடம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆருடங்களின் மீது கெக்களித்து பொழிந்தது முதல் மழை. போதுமான சித்திரங்களை சேகரித்து விட்டவர்களாய் வருகையை நிறுத்தி கொண்டனர் தனவான்கள். அவர்களைப் போலவே வேறு வேறு வேலைகள் தமக்கிருப்பதாய் சொல்லிக்கொண்டு வருகையை நிறுத்தினர் கூட்டத்தினர். நான் தனித்து விடப்பட்டேன். ஒரு வகையில் இது எனக்கு பிடித்திருந்தது. கூச்சலின் சூழல் அற்றுப்போனதாலும் மழைக்காலம் துவங்கிவிட்டதாலும் என்னால் ஒரு முழுமையான சித்திரத்தை வரைய முடியும் என்று நம்பினேன். மழையில் காலார நடக்கலாம் என மழையில் கிளம்பினேன். அந்த ஊரில் சிறு சிறு தெருக்களில் நடை பழகினேன். எதிரில் அதிதேவதை வந்து நின்றால், உன்னை வரைவதற்கான சாத்தியங்களில் ஒற்றை சித்திரத்தை வரைந்து விடுவதற்காகவே என் பொழுதுகளை செலவழிப்பதாகவும், இதுவரை எந்த பயனும் கிட்டவில்லை எனவும், எனக்கு ஏதாவது மாற்று வழி இருந்தால் சொல்லுமாறும் இறைஞ்சினேன். அவள் சொன்னாள், மழையின் தேகத்தை மழையில்தான் வரைய முடியும். மழையில் வரைவதற்கான வர்ணங்கள் வேறு. நான் ஒரு கையில் சுருட்டி வைத்த காகிதத்தை பிடித்து கொண்டேன். ஒரு காலை தரையில் பதித்து தலை சாய்த்து வணங்கினேன். மழை தேவதை எனது வலது கரத்தை பிடித்தால் தனது வலது கரத்தால், மறைத்து வைத்து இருந்த தனது இறக்கைகளை வெளியில் விரித்து படப்படுத்தவாறு, அவளும் நானும் மழையின் விழுதுகளை பற்றியவாறு வேகமாய் மேலேறி மழைக்குள் நுழைந்தோம். ஆத்மார்த்தி எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் சித்திரக்காரன் கதை.